الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் இந்த மஜ்லிஸில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸ் நிரந்தரமானதல்ல. அதாவது இப்போ நாங்கள் உட்கார்ந்திருப்போம், கொஞ்ச நேரத்தில் எழும்பி கொண்டு போயிடுவோம். நாங்கள் வந்த நாங்கள் உட்கார்ந்த நாங்கள் அப்படியே தான் இருப்போம், எழும்பவே மாட்டோம், நிரந்தரமாகவே இருப்போம், அப்படி ஒன்றுமே கிடையாது. சில நேரத்தோடு வந்திருப்போம், கடைசியாக எழும்பி கொண்டு போவோம். சில இடையில வருவாங்க, கடைசியாக எழும்பி கொண்டு போவான். சில கடைசியாக வருவாங்க, ஆறு நேரத்தோடு போயிடுவான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த சபை வந்து நிரந்தரமானது. எப்படி இது ஒரு சிறிய உதாரணமோ, இதே போல எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையும் நிரந்தரமானது. நாங்கள் உலகத்தில் ஒரு பயணத்தில் இருக்கோம். இந்த பயணம் எங்க ஆரம்பமாகிச்சு? ஆலமுல் அர்வா, உயிர்களின் உலகத்தில் ஆரம்பமாகுது எங்கட பயணம். அதுக்கு பின்னால மனிதன் படைக்கப்பட்டவன் அழிஞ்சு போறேன் ஒன்று இல்லை. வேணுமெண்டா இடம் மாறி மாறி போயிட்டு இருக்கிறார். பயணம், இடம், நேரம், காலம், அவர் செய்ய வேண்டிய வேலை மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவு. ஆழமில் அருவாகல இருந்த எங்களை அல்லாஹ் அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தாயுடைய கற்பறைக்கு அனுப்பினார். அதுல கொஞ்சம் காலம் இருந்தது. அதுக்கு பின்னால என்ன செஞ்சோம்? உலகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனுப்பினார். இப்ப இந்த உலகத்துல கொஞ்சம் காலம் வாழணும். இதுக்கு பின்னால கபருக்கு போகணும். அதுல அல்லாஹ் எவ்வளவு காலம் வாழணும் என்று நிர்ணயிச்சிருக்கிறானோ அவ்வளவு காலம் அங்கேயும் வாழணும். அதுக்கு பின்னால மஹ்ஷர், அதுக்கு பின்னால சிராத், அதுக்கு பின்னால எங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அல்லாஹ் எல்லாருடைய முடிவையும் சிறப்பானதாக்கி வைக்கணும், சுவர்க்கமாக்கி வைக்கணும். ஒன்று அது சுவர்க்கமாக இருக்கும், இல்லண்டா மாற்றமானதாக இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நாம் ஒரு பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் எவ்வளவு நேரத்துக்குரியது? நாளைக்கு கயாமத்துடைய நாளை கவனத்தில் எடுத்து பார்த்தால் இந்த முழு பயணத்துடைய நேரமும் 2.5 நிமிஷம். ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், இந்த 2.5 நிமிஷம் தான். ஒருவர் பெரிய படித்த மனுஷன், 2.5 நிமிஷம். ஒருவர் நோயாளி, 2.5 நிமிஷம். ஒருவர் அதிகாரி, ஆட்சி, அதிகாரம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. கொஞ்ச காலம் வருவோம். எப்படி இந்த மஜ்மாவில் சிலர் நேரத்தோட வந்தாங்க, கடைசியில் போனான், சிலர் இடையில வருவாங்க, நேரத்தோட போவான். இது போல இந்த பயணத்தில் இப்பதான் ஆரம்பமாகும், இப்பதான் முடியுங்கிறது கிடையாது. ஒரு ஆள் ஃபிளைட்ல போனா சொல்லேலும் 7:05 எடுப்பாங்க, 8:45 லேன் பண்ணுவான். ட்ரெயின்ல போனா சொல்லேலும் 8 மணிக்கு எடுப்பாங்க, 8:20 போய் சேரும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்துடைய பயணம் யாருக்கும் நேரம் குறிப்பிட்டதில்லை. வாலிபர் இருப்பார், வயோதிபர் வபாத்தாகுவார். வயோதிபர் இருப்பார், வாலிபர் வபாத்தாகிவார். நோயாளி இருப்பார், சுகமாக இருந்தவர் வபாத்தாகிடுவார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுதான் உலகம். இந்த உலகத்துக்கு நாங்கள் சும்மா வரல. 2.5 நிமிஷ பயணம், அது எதுவாக இருந்தாலும் இந்த 2.5 நிமிஷம் தான். ஆனால் இந்த உலகத்துக்கு நாங்கள் சும்மா வந்திருக்கிறோமா? உதாரணமாக வச்சுக்கொள்வோம், ஒரு பஸ் என்ன செய்கிறார், தனக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு சொல்றார், நீங்க ஜப்னாக்கு போயிட்டு வா. அவர் கேட்கிறார், ஏன் போறன், எதுக்கு போறன், என்ன செய்யணும், நோக்கம் என்ன? அவர்த்தல ஒன்றுமில்ல போயிட்டு வா. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அப்படி யாருமே செய்ய மாட்டான். அப்ப படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு, ஆலிமுல் கைபி வஷஹாதா, இதை லேசா எங்களை சும்மா அனுப்பியிருப்பானா? அல்லாஹ்வே குர்ஆன்ல கேட்கிறான், அஃஹசிப்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸ வ அன்னக்கும் இலைனா துர்ஜவும். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா இந்த ரெண்டு நிமிஷ பயணம் ஆலமுல் அர்வாஹில் ஆரம்பமான பயணம் நாளைக்கு சுவர்க்கத்திலேயோ அல்லது அதுக்கு மாற்றமான இடத்திலேயோ முடிய போற பயணம், அதாவது எங்கட முடிவு ரெண்டுல ஒன்றாக போற பயணம், இது ஒன்றுமில்லாம சும்மா அனுப்பணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறார். அது என்ன நோக்கம்? எதை நாங்கள் அடையணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், இதுதான் நோக்கம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எப்பவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ற விஷயம்தான், எப்போ ஒரு மனிதன் நோக்கத்தை இழந்துடுறானோ வாழ்க்கையில் வெற்றியை இழந்துடுவான். நல்லா விளங்கிக் கொள்ளணும், உலகத்தில் ரெண்டும் இருக்குது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில, உலகத்துடைய பயணத்தில் ஒரு பெரிய நோக்கமும் இருக்குது, ஒரு தேவையும் இருக்குது. நோக்கம் என்ன? அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். எப்படி உங்களோட வாழ்க்கை அமையணும், எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து பிரியணும்? ரலியல்லாஹு அன். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வானம், அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படியே போய் சேர்றமேங்கிறதல்ல, எங்களோட வாழ்க்கையுடைய இறுதி இந்த ரெண்டுமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய நிலைமையும் எப்படி இருக்கணும்? நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் அவங்களோட உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரம், அவங்களுக்கு எஃப்டிஆர் கொடுக்கப்படுது, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்றதா அல்லது அல்லாஹ் இடத்துல போய் சேர்றதா? அல்லாஹும் ரஃபீக்கல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறாங்க, ரப்பே நான் உன்னை பொருந்திக்கொண்டேன், நீ என்ன பொருந்திக்கொண்டாய், இதுக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்றதில்லை, ரஃபீக்கல் ஆலா, என்ன உயர்ந்த சொர்க்கத்துக்கு எடுத்துடு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ரூகும் பிரிகிற நேரம் இதைத்தான் இவன் அடைய வேண்டி இருக்கிறது. ஆனா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்துல முழு பிரச்சனையும் என்னன்னு சொன்னா, நாங்கள் நோக்கத்தை தேவையாக்கணும், தேவையை நோக்கமாக்கணும். சொல்லுவாங்க, சில எலக்ட்ரிக்கல் கருவிகள் இருக்கும் அல்லது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் போனா கேட்பான், யாராவது இந்த பவரை கலட்டி மாத்தி கொடுத்தாங்களா, ஏன் வயரை மாத்தி கொடுத்தா சில நேரம் போயிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், கவலை, நாங்க முன்னோக்கக்கூடிய அவ்வளவுக்கும் காரணம் என்னண்டா? கண்ணியமானவர்களே, நாங்க வயரை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம், எங்களோட வாழ்க்கையில தேவையை நோக்கமாக்கி கொண்டோம், நோக்கம் அது ஏனோ தானோன்னு போயிடுச்சு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உதாரணமா நாங்க பார்க்கலாம், ஒரு கப்பல் வரணும் இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா, கப்பல் எப்படி வரும்? கட்டாயம் தண்ணி தேவை, கடல் தேவை. இப்ப தண்ணி இல்லாம கப்பல் நகருமா? நகரவே மாட்டாது, அது தேவை, கட்டாயம் தான். ஆனா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யாராவது கடல்ல வரக்குள்ள இப்படி யோசிப்பாங்களா, இந்த கப்பலுக்கு தண்ணி தேவை, அதனால என்ன செய்வோம், கடல்ல உள்ள எல்லா தண்ணியையும் மல்லி உள்ளுக்கு கொட்டி கொள்வோம், ஒரு நாளும் யோசிக்க மாட்டான். ஏன், எப்ப இவங்க தேவையை நோக்கமாக மாத்தி கடல் தண்ணியை கப்பலுக்குள்ள எடுப்பாங்களோ அப்படியே போயிடுவோம். அப்ப தேவை தேவர இடத்துல இருக்கணும், நோக்கம் நோக்கத்துல இடத்துல இருக்கணும். ஒரு மனிதர் என்ன செய்யறார், தன்னுடைய குழந்தைக்கு வளர்க்கறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கிறார், அழகான ஆடு, மகனும் வளர்த்து கொண்டிருக்கிறார், அல்லது ஒரு கிளி வாங்கி கொடுக்கிறார். இப்படியே போற நேரம் மகனுக்கு சுகம் இல்லை. இப்ப மகனுக்கு சுகம் இல்லாம போனா எல்லாத்தையும் வித்து செலவழிச்சார், கடைசியில மிஞ்சினது அந்த கிளி மட்டும்தான். சென்னையை யோசிக்கலாம், இந்த கிளி என்ன பெரிய ஒரு விலையாக அறிக்க போகுது. கண்ணியமானவர்களே, சில அரபு நாடுகளில் கிளி 40 லட்சத்துக்கும் விற்கிறான். இப்ப என்ன செய்யறார், இந்த கிளிய வித்துட்டு மகனுக்கு அழகான முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யறார். அதே நேரம் யாராவது இப்படி செய்வாங்களா, கிளிக்கு சுகம் இல்லை, அதனால முடிவெடுத்தார், இந்த கிளி மகனுக்கு வாங்கி கொடுத்தது பாவம், அதனால மகனை வித்துட்டு கிளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். கண்ணியத்துக்குரிய மேலானது, ஒரு நாள் முடிவெடுக்க மாட்டான், யாரும் புத்திசாலின்னு சொல்ல மாட்டான். காரணம், கிளி தேவை, மகன் நோக்கம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஆனா இன்றைக்கு உலகத்துக்கு உம்மத்துக்கு நடந்திருக்கிற நஷ்டம் என்னன்னு சொன்னா ரெண்டையும் மாற்றி எடுத்திருக்கிறோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு குர்ஆன்ல மிக அழகாக சொல்றான், இந்த உலகம் எப்படியானது, நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாங்க சொல்றையா இல்லையா, ஒரு பொருளை பிள்ளை கேட்கிறார், பாப்பா வாங்கிட்டாங்களே மகன், அது நல்லதில்லை, சும்மா வெளியில அப்படி காட்டி இருக்குது, அவ்வளவுதான், காட்டி வச்சிருக்குது, அலங்கரிச்சிருக்குது, நல்லதில்லை. அல்லாஹ் சொல்றான் ஜுயினலின்னாசி, மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன் வல் கனாதீர் முகந்தரா, அல்லாஹ் அப்படியே சொல்லிக் கொண்டு போறது. தங்கத்தில் கொஞ்சம் பேருக்கு ஆசை, வெள்ளியில கொஞ்சம் பேருக்கு ஆசை, எல்லாருக்கும் எல்லாத்திலையும் ஆசை இருக்கும், ஆனா ஏதோ ஒன்றுல கொஞ்சம் கூடரிக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் என்ன ஜாலிக்கு மத்தாவுல ஹயாத்தி துன்யா வல்லாஹு இந்த ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் உங்களை ஏமாத்தக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்கள் அவ்வளவு தான் சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி முடிக்கிறான். ஆனா அல்லாஹ் கிட்ட நல்லோர் முடிவு இருக்குது, நல்லோர் மீளும் தளம் இருக்குது. இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ் எந்த நோக்கத்துல அனுப்புனானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செஞ்சு கொண்டு வந்தா வல்லாஹு இந்த ஹூ ஹுஸ்னுல் மஆப், மிக அழகான வாழ்க்கை இருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலாங்களே அல்லாஹ் என்ன சொல்றான் உலகத்தை பத்தி, குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும், அது யாராகவும் இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், பாமரராக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எல்லாரும் ராயிகத்துல் மௌத், மௌத்தை சுவைத்தே தீர்வார்கள். ஃபமன் ஸுஹ்ஜிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல யார் தெரியுமா வெற்றியாளர், ஒரு கடை போட்டு இருந்தார், மூணு மாசம் போக ரெண்டு கடை ஆகிட்டு, ஆறு மாசம் போக மூணு கடை. இப்ப நாங்க சொல்லுவோம், தலையண்டா தலைதான அவனா, உலகத்தையே பிரட்டுவான். கண்ணியத்துக்குரிய மேலாங்களே அல்லாஹ் சொல்றான், இவரல்ல வெற்றியாளர். அல்லாஹ் சுருக்கமா சொல்றான், பமன் ஜுஹ்தியா நின்னார் வ உத்கிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழணும், அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை டார்கெட் பண்ணி வாழ்ந்து நாளைக்கு கபர்ல கொண்டு வச்சதுக்கு பிறகு நாளைக்கு கயாமத்துல மஹ்ஷர்ல எல்லா கேள்வியிலையும் பாஸ் ஆகி சொர்க்கத்துக்கு பேசிடணும், நரகத்தை விட்டு தூரமாகிடணும், வெற்றி அடைஞ்சிட்டான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், மமல் மத்தாவில் ஹயாத்து துன்யா இல்லா குரூர். சேர்த்து சொல்றான், இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் இருக்குது, இதெல்லாம் ஏமாற்றும், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அப்ப என்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், இந்த உலகத்துக்கு அல்லா எங்களை அனுப்பியிருக்கிறான் உயர்ந்த நோக்கத்துக்கு, ஆனா இந்த உலகம் அல்ல எங்கட நோக்கம், முழு துன்யாவும் படைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்காக, நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய இபாதத்துக்காக. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஒரு அழகான உதாரணம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு செய்வான், நாங்க எடுத்து சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமா இன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்த். அல்லாஹ் சொல்றான், இந்த பூமிக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், வானத்திலிருந்து வந்த மழையை போல இந்த மழை வந்து பூமியில் இருக்கக்கூடிய மக்கள், இதே போல மிருகங்கள், கால்நடைகள், சாப்பிடக்கூடிய புட்பூண்டுகளோட மரங்களோட அப்படியே மிக்ஸ் ஆகுது, அந்த தண்ணி வந்து அப்படியே கலந்ததோட அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த வயலாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், புட்பூண்டுகளாக இருக்கலாம், இதெல்லாம் வளர ஆரம்பமாகுது. இதெல்லாம் வளர்ந்து நல்ல அழகான முறையில இப்ப பார்த்து கொண்டு சில நினைக்கிறாங்க, இந்த பூமி இந்த அறுவடை நல்லா இருக்குது, இந்த மரம் காய்ச்சிருக்குது, இதை போய் நாங்க அறுவடை செய்வோம் என்று இருக்கக்குள்ள அல்லாஹ் சொல்ற குர்ஆன் ஆயத்திலே தர்ஜமாய் அல்லாஹ் சொல்றான், அப்படியே இருக்கக்குள்ள எங்கட ஓடர் வருகுது, அப்படியே அந்த பூமி கருகி போகுது, அப்படியே அந்த பூமி கருகி போகுது, நாளை அறுவடை செய்வோம் என்று நினைத்து கொண்டு போனவர் இன்றைக்கு வந்து பார்த்துட்டு சொல்றார், நேற்று இந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சா, கல்லம் தகனமில்லாம் நேத்தி புரிய வேண்டி இருக்கவே இல்லையே என்று நினைக்கிறார் என்ற உதாரணம் அல்லா சொல்ல. என்ன உதாரணம்? வானத்திலிருந்து தண்ணி வருகிறது, பூமியில உள்ள மரம் மட்டைகளோட சேர்ந்து அந்த மரமட்டைகள் அழகாக செழிப்பாகுது, அதுல இருந்து பிரயோஜனம் எடுக்கக்கூடிய நாள் வரக்குள்ள அதை வளர்த்தவர் நினைக்கிறார் மாஷா அல்லாஹ் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று. அப்படி இருக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய ஒரு ஓர்டர் இரவுலேயோ பகலிலேயோ வருகிறது, அவர் அதை அப்படியே போய் பார்க்கிறார், கருகி போய் சாம்பலாக இருக்கிறது, பார்த்துட்டு நினைக்கிறார் இப்படி ஒன்று இருந்துச்சாண்டு. தண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சொல்லிட்டு அதுல சொல்றான் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் இந்த உதாரணம் நாங்க சும்மா சொல்லல, இந்த உதாரணத்தை யோசிச்சாங்கண்டா யோசிக்க கூடியவங்களுக்கு இதுல நல்லோரு அத்தாட்சி இருக்குது. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த உதாரணத்தை எங்களோட வாழ்க்கையோட பிக்ஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி வானத்திலிருந்து தண்ணி வரக்குள்ள இந்த தண்ணிக்கு எங்க போறோம் என்ன செய்யறோம்ங்கிறது தெரியாது. அதாவது இந்த பூமி ஒருத்தருமே இல்லைங்கிற நிலைமையில வருகுது. இப்ப வார நேரம் ஒரு புல்லுல ஒரு மரத்துல பட்டு இப்ப அதோட மிக்ஸ் ஆகுது. கண்ணியமானவர்களே, மனிதன் இந்த உலகத்துக்கு வரக்குள்ள அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, வந்து விழுகிறத்தோட கெதி இல்லாம வந்து விழுகிறார், அழ ஆரம்பிக்கிறார். வயிற்றில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்க்கு சொல்லுவாங்க, அந்த ஒரு இதொண்டிருக்குது உலகத்துக்கு புள்ள வந்ததோட முதல் வேலை சொல்லுவாங்க, அந்த தொப்புள் கொடியை வெட்டணும். எதை இவர் உள்ளுக்கு சாப்பாட்டுக்கு காரணமா இருந்துச்சோ அதுக்கு தான் முதலாவது கத்தி. கண்ணியமானவர்களே, இப்ப வந்து விழுகிறார் உலகத்துல எதுவுமே இல்லை, ஒன்றுமே தெரியா. இப்படி இருக்கக்குள்ள என்ன செய்யறார்? இப்ப எப்படி அந்த தண்ணி மரம் மட்டைகளோட மிக்ஸ் ஆகி அது இப்ப நல்லா வளருதோ, இப்ப உம்மாண்டு தூக்குறதுக்கும் வாப்பாண்டு அவரை கொஞ்சிறதுக்கும் அவருக்கு இரக்கம் காட்டுறதுக்கும் இப்படியே ஆக்கல் கிடைக்கும். அந்த தண்ணி இந்த மரத்தோட மிக்ஸ் ஆன மாதிரி இவர் குடும்பத்தோட என்ன செய்யறார்? எல்லாரோடையும் இவர் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த மரம் அப்படியே அழகா வளர்ற மாதிரி இவரும் என்ன செய்யறார்? இவருக்கு பல ஞாமத்துகள் கிடைக்குது. உடம்புடைய ஞாமத், அறிவுடைய ஞாமத், சொத்துடைய ஞாமத், அதிகாரத்துடைய ஞாமத், எல்லாத்தையும் பாவிச்சுட்டு வந்து இவர் நினைக்கிறார் அடைஞ்சிட்டேன், தாக்கட்ட நான் இப்ப அடைய போறேன் என்று இருக்கக்குள்ள அவருடைய ரூஹல்லா இருக்கிறது. தண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த விவசாயி எப்படி பார்த்துட்டு நினைச்சாரோ, இந்த பூமியில ஒரு விவசாயம் இருந்துச்சா என்று நினைச்சாரோ, அதே போல அடுத்தாக்கள் பார்த்துட்டு சொல்றாங்க அப்படியும் ஒருவர் இருந்தாரா. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுதான் வாழ்க்கை. சில நினைக்கிறாங்க நான் இத்தனை தட்டு மாடி கட்டணும், உண்மைதான், என்ஜினியரை கூட்டி வந்தார், பிளேன் கேறினார், எல்லாம் செஞ்சார், முடிக்க முன்னுக்கோ பார்த்தாங்க. நினைச்சால் அடைஞ்சிட்டேன். கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்தில் ஒருவர் அடைஞ்சாலும் அது அடையல்ல. எனவே எங்க உலகத்துடைய வாழ்க்கை கண்ணியமானவர்களே, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அது என்ன? எங்களுடைய ரூஹ் பிரிகிற நேரம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கணும், நாங்க அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும். படைச்ச ரப்பே உலகத்தை பத்தி சொல்லிட்டான், இதுதான் உலகத்துடைய நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஹஜ்ரத் அனஸ் சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தேன். நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயில படுத்திருந்தான், ஈச்ச மூளையால செய்யப்பட்ட பாயில தூங்கியிருந்தான். அதனால நபியுடைய உடம்புல அந்த பாயுடைய மார்க், அந்த பாயுடைய அச்சு இருந்துச்சு. பார்த்ததோட நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு சொல்லியிருந்தால் உங்களுக்கு இந்த அச்சுப்படாத அளவுக்கு தூங்குறதுக்கு ஏதாவது விரிச்சு தந்திருப்போம் யா ரசூலல்லாஹ். ஹத்தா யகீக மினல் ஹஸர் ஹஸீர், உங்களை இந்த பாயுடைய அச்சில இருந்து பாதுகாத்திருக்கும் அந்த விரிப்பு. இவ்வளவு உன்னதமான நபி, நீங்க இப்படி தூங்க தேவையில்லையே யா ரசூலல்லாஹ். ஒன்று ரெண்டு பேர் இல்லையே சொன்னா எத்தனை பேர் செய்வோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது என்னமோ என்னுடைய நோக்கம் மாதிரி கதைக்கிறீங்களே. إلا كراكب استظل تحت شجرة ثم راها وتركها أو كما قال عليه الصلاة والسلام صلى الله عليه وسلم சொன்னாங்க இனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையே உள்ள உதாரணம் என்ன தெரியுமா ஒரு பயணியை போல அவர் மரத்துக்கு கீழே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தார் அவருடைய நேரம் முடிஞ்சதோட அப்படியே விட்டுட்டு போயிட்டார் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க குன்ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல் இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனிச்சா விளங்கும் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குன்ஃபித் துன்யா கஅன்னக கரீப் ஒரு ஊருக்கு புதிசா போறார் ஒருவர் இங்கிருந்து பயணம் செஞ்சு வந்திருக்கிறார் இவர் எப்படி இருப்பார் அந்த ஊர்ல தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு காட்டின உதாரணம் ஒரு பயணியை போல கொஞ்ச நேரம் வந்திருக்கிறார் விட்டுட்டு போயிடுவார் அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை இன்னும் சுருக்குறார் இல்ல இல்ல உலக வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு பயணி வந்துட்டு போறது சில நேரம் பயணியும் கொஞ்சம் நேரம் எடுக்க சான்ஸ் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவ் ஆபிரு சபீல் அல்லது ஒரு பாதையை கடந்து செல்பவனை போல் இருந்துகொள் ஒருவர் ரோடு மாறுறாரு சொன்னா அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு வாராரண்டா பெரிய இதெல்லாம் செய்ய மாட்டார் அங்கால பாப்பார் இங்கால பாப்பார் வாகனம் இல்லாட்டி கடந்துருக்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உலகத்துடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் உலகத்துடைய தேவை இப்படித்தான் இருக்கணும் ஆனா நோக்கம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களோட ரூஹ் பிரிகிற நேரம் எங்களுக்கு கிடைச்சிடணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நாங்க நினைக்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வறுமை அதனாலதான் அப்படி இருந்தாங்க செல்வம் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துவா கேட்பாங்க அல்லாஹும்ம ஹினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரதில் மசாகீன் நபியுடைய துவா இப்படித்தான் இருக்கும் நாங்க அந்த துவாவை கேட்கறதே இல்ல பயம் எங்களுக்கு அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா யா அல்லாஹ் பிறர்கிட்ட போய் கை நீட்டுற அளவுக்கும் அல்ல ஆனா என்னுடைய தேவையை லேசாக அந்த பூர்த்தி செஞ்சு கொள்ற அளவுக்கு வாழக்கூடியவனாக வாழ வைப்பாயாக மிஸ்கீனண்டா தேவை இருக்குது பூர்த்தி செய்யப்படுகிறது நூத்துக்கு நூறு பூர்த்தி ஆகுதல்ல இதுதான் மிஸ்கீனுக்கு விளக்கம் சொல்றாங்க உலமாக்க நபி என்ன துவா கேட்கிறாங்க அல்லாஹும்ம ஹினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரதில் மசாகீன் யா அல்லாஹ் ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக அதே நிலைமையில் மரணிக்க செய்வாயாக நாளைய கியாமத்துடைய நாள் அதே கூட்டத்திலும் என்னை நீ எழுப்பி விடுவாயாக கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எவ்வளவு பாதுகாத்தாங்கன்னு சொன்னா இந்த உலகம் பாரத்தில் இருந்து ரொம்ப பயந்தான் ஒரு ஹதீஸ்ல வருகிறது எப்படி உங்களில் ஒருவர் நோயாளியை தண்ணியை விட்டும் பாதுகாப்பீர்களோ காய்ச்சல்கார மனிதரை இதே போன்று யாரை அல்லாஹ் நேசித்து விட்டானோ அவரை அல்லாஹ் துன்யாவிலிருந்து பாதுகாப்பான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இதுதான் திருமீதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் வலா அலா சுக்குருஜத்தின் வலா குபிசலஹூ முரக்கக்கும் செல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க இந்த பெருமைக்காக வேண்டி சிலர் சாப்பிடுற மாதிரி மேசையில உட்கார்ந்து சாப்பிட மாட்டான் அதாவது மேசையில இருந்து சிலர் உட்கார்றாங்க எதுக்காக ஒருவர் உட்கார்றார் சொல்றார் எனக்கு வந்து சாப்பாடு நேருக்கு இருக்கணும் சாப்பாடு இப்படி குனிஞ்செல்லாம் அடுக்க இயலாது அதுக்காக ஒருவர் மேசையில உட்கார்ந்து சாப்பிடுறார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிடவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க ஒரு அடிமை சாப்பிடுவது போல சாப்பிடுவாங்க இரண்டாவது ஹதீஸ் வலா சுக்ருஜத்தின் சுக்ருஜாங்கிறது கண்ணியமானவர்களே அதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஜெமிக்கிறதுக்காக வேண்டி அதை செமிபாடடைய செய்யறதுக்காக வேண்டி பாவிக்கக்கூடிய பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்துக்கு தான் சுக்ருஜான்னு சொல்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்ருஜா பாவிக்கவும் இல்லை கண்ணியமானவர்கள் இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்னண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்ருஜா ஏன் பாவிக்கல அதாவது ஒருவர் சாப்பிட்டார் வயிறு நிறைய இப்ப ஜெமிக்கிறது இல்லை அப்பதானே பிரச்சனை வரும் சுக்ருஜா பாவிக்கணும் இப்ப அந்த செமிக்கிறதுக்கு ஏதாவது தின்னணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையிலேயும் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது எப்ப மனிதன் பசிக்கு சாப்பிடுவானோ பிரச்சனை முடிஞ்சு ஆனா கண்ணியமானவர்களை எப்ப ருசிக்கு சாப்பிடுவானோ அப்பதான் செமிபாடு அடையிறதுக்கு சாமான் தேட வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருக்குது? வலாலா சுக்ருஜா, நபி அதை பாவிக்கவும் இல்லை. வலா குபிஸ லஹு முரக்கத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மென்மையாக்கப்பட்ட ரொட்டிகள் சுட்டு கொடுக்கப்படவும் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? சையீதுல் முர்சலீன், அஃவலுல் அன்பியா. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இந்த உலகத்துடைய தேவையை பூர்த்தி செய்யறதாக இருந்துச்சு. ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ள நுழைந்தேன். நபியுடைய வீடு எப்படி இருக்குது? நான் நபியுடைய வீட்டுக்குள்ள நுழைந்தேன், என்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தினேன், கூரை தட்டியது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுதான் நபியுடைய வாழ்க்கை. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அந்த வீட்டில் இருப்பேன், நபி தொழுகிற நேரம், நான் தூங்குற நேரம், என்னுடைய காலை லேசாக தொடுவான், நான் மடிச்சு கொள்வேன், அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சுஜூது செய்வான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துன்யா கிடைக்கல அதால இப்படி இருந்தாங்க இல்ல. அல்லாஹ் மலக்கு அனுப்பி கேட்கிறான், இந்த மலைகளை உங்களுக்கு தங்கமாக்கி தரவா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாணாம், நான் எப்படி வாழ்க்கையை விரும்புகிறேன் என்றால் ஒரு நாள் எனக்கு கிடைக்கணும், நான் சாப்பிடணும், உனக்கு சுகர் செய்யணும், மறுநாள் யா அல்லாஹ் எனக்கு இல்லாம போகணும், நான் பொறுமை செய்யணும். இதுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பாதுகாக்கிறாங்க தன்னுடைய சஹாபாக்களை? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறேன். ஹஸரத் முஸ்அப் இப்னு உமைர் வார், முஸ்அப் இப்னு உமைர் எவ்வளவு செல்வந்தரண்டா, முஅர்ரஹீன்கள் எழுதுறான், ஒவ்வொரு நாளும் 700 தங்க தீனார் பெருமதியான உடுப்புகளை மாற்றுவோம். ஒரு தீனார், ரெண்டு தீனார், குவைத் தீனார் அல்ல, 700 தங்க தீனார் பெருமதியான உடுப்புகளை மாற்றுவாங்க. அவங்க ஒரு அட்டர் போட்டு போனாங்கன்னு சொன்னா அந்த பாதையில வாரவங்க சொல்லுவாங்க, முஸ்அப் இப்னு உமைர் போயிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவு பெரிய செல்வந்தர் முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான், அல்லாஹ்வுடைய பாதையில எல்லாத்தையும் செலவழிக்கிறான், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால பல பிரச்சனைகளை முன்னோக்குறான். ஒரு சந்தர்ப்பம் ஹஸரத் முஸ்அப் இப்னு உமைர் வாரான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறான், ஆனா அவங்களுடைய உடுப்பு ஒட்டு போடப்பட்டிருக்குது, பிஞ்சு தச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டான். கவலைப்பட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? காலையில ஒரு உடுப்பு, மாலையில ஒரு உடுப்பு, உங்களுக்கு ஒரு சகன தூக்க மறுசகன வைக்கிற அளவுக்கு சாப்பாட்டு வசதி, எப்படி கஅபத்துல்லாஹ்க்கு திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறதோ இது போல உங்களோட வீடுகளுக்கும் திரைகளிடப்பட்டு மறைக்கப்படக்கூடிய வசதி கிடைச்சா எப்படி இருக்கும் என்று கேட்டான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியான ஒரு நாளை விட இந்த நாள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், இபாதத்துக்களுக்காக நாங்கள் ஒதுக்க நேரம் கொடுக்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படியான ஒரு நாள் கிடைக்கிறத விட இந்த நாள் சிறந்தது. ஹஸரத் அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சாப்பாடு வச்சதோட ஹசரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அழ ஆரம்பிக்கிறான். கேட்க படிச்சு ஏன் அழுகுறீங்க? சொன்னாங்க, முஸ்அப் இபின் உமைர் எவ்வளவு சிறந்த மனிதர், ஹம்சா எவ்வளவு சிறந்த மனிதர்கள், அவங்க எல்லாம் போனாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாட்டை கூட பார்க்க கிடைக்கல. ஹசரத் முஸ்அப் இபின் உமைருடைய நிலைமை வஃபாத் ஆகிட்டான், ஆனா அவங்களை கஃபன் செய்யறதுக்கு துணி கூட இல்லாத நிலைமை ஆகிச்சு. ஆனா அல்லாஹ் நான் செய்த நலவுகளுக்கு இந்த உலகத்துல இப்படி துன்யாவுடைய இதை தந்து என்னை சோதிக்கிறானோ, நாளைக்கு ஆகரத்துல இல்லாம போயிடுமோ என்று நினைச்சு அழுகுறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை, என்னத்தை சொல்ல வாரணும்டா? இன்றைக்கு எங்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனை என்னண்டா, நாங்க தேவையை நோக்கமாக்கி கொண்டோ நோக்கத்தை கணக்கெடுக்காம விட்டுட்டோம். ஆனா நாங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்ன இதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்கள் சஹாபாக்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களோ அவங்க தேவையை தேவையா வச்சாங்க, நோக்கத்தை நோக்கமாக மாத்தினாங்க. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்ப ஆட்சியை பொறுப்பெடுக்கிறாங்களோ தன்னுடைய மனைவி பாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க. யார் அந்த பாத்திமா? கண்ணியமானவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அதை போன்ற ஒரு பெண்மணி, செல்வந்த பெண்மணி, இதுக்கு பிறகு வரவும் இல்லை, இதுக்கு முதல் வரவும் இல்லை. ஏன்? தன்னுடைய பாப்பாவும் அரசர் ஹலீஃபா, தன்னுடைய மாப்பிள்ள உமர் பின் அப்துல் அசீஸும் அரசர், தன்னுடைய நான்கு சகோதரர்கள் நாலு பேரும் அரசர், தன்னுடைய அப்பா அவரும் அரசர். பிந்துல் ஹலீஃபத்தி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா, ஹலீஃபாவுடைய மகள், ஹலீஃபாவுடைய மனைவி. உஹ்துல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா, ஹலீஃபாக்களுடைய சகோதரி. இதே போல ஒரு ஹலீஃபாவுடைய பேத்தி, சொல்றாங்க ஏழு ஹலீஃபாக்கள் அவட குடும்பத்தில். இந்த பாத்திமாவாக உமர் பின் அப்துல் அசீஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ரெண்டுல ஒன்றை தெரிவு செய்யுங்க, ஒன்றோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்து சுகங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு வாழ போறீங்கண்டா என்ன விட்டுடுங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன எடுக்கிறதாக இருந்தா, என்னுடைய மனைவியாக தொடர்ந்து வாழ்றதாக இருந்தா இந்த சொத்து சுகத்தை அல்லாஹ் பாதையில செலவழிச்சுங்க. கண்ணியமாக அந்த பெண்மணி என்ன சொல்றான், எனக்கு இந்த சொத்து சுகம் வேணாம். கண்ணியமானவர்களே, ஏழ்மையில அல்ல, ஒரு மனிதன்கிட்ட செல்வம் இருக்கலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள அது வந்துடக்கூடாது. சொன்னாங்க எனக்கு இந்த சொத்து தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீனை முற்படுத்துற கணவன் தேவை, எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை எப்படி அமையுதுன்னு சொன்னா, ஹஸரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வளம் இருந்துச்சு, இரவையில வந்து தூங்க முன்னுக்கு தன்னுடைய குழந்தைகளோட பேசுவான். இந்த காலத்தை நாங்க விட்டுட்டோம், பாப்பாவுமானும் சந்திக்கிறதே இல்லை, எதுக்காக தேவைப்பட்டா சந்திச்சு கொள்றான். ஆனா அவ்வளவு பெரிய ஹலீஃபா இரவையில தூங்க முன்னுக்கு குழந்தைகளோட பேசுவான். ஒரு நாள் வந்து தன்னுடைய மகளை கூப்பிடுறான், மகள் பேசல போயிட்டான். ஹலீஃபாவுக்கு கவலை வருகிறது, மனைவியிட்ட கேட்கிறாங்க, ஏன் அவன் என்னோட பேசாம போறான். சொன்னாங்க, பசியின் கொடுமை தாங்கியலாம பழைய வெங்காயத்தை சாப்பிட்டு இருக்கிறா, அதனால அவட வாயிலிருந்து வாசம் வருகிறது, இந்த வாசத்தை கண்டு நீங்க கவலைப்படுவீங்க, அந்த கவலை வரக்கூடாதுதான் போறான்னு சொன்னான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸுக்கு நினைச்சிருந்தா எப்படி வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம்? இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருநாள் வருகிறது, இப்ப எல்லா குழந்தைகளும் அவங்களோட குழந்தைகளும் சின்ன குழந்தைகளோட வெளியில விளையாடுறாங்க, எல்லா குழந்தைகளும் அவங்களுக்கு பெருநாளைக்கு எடுத்திருக்கிற உடுப்புகளை பெருமையா பேசுறான். ஹலீஃபாவுடைய குழந்தைகளுக்கு உடுப்பு இல்லை, வந்து உம்மா கிட்ட சொல்றான், ஃபாத்திமா கிட்ட ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தாயே எங்களுக்கும் உடுப்பு வேணும். எத்தனையோ நிலைமைகளை சமாளித்த தாய், இந்த குழந்தை உண்டு, பெருநாளைக்கு உடுப்பு இல்லாம இருக்குது, அடுத்த குழந்தைகள் உடுக்கிறாங்க, கேட்கிறாங்க, ஆசைப்படுறான். இப்ப ஹலீஃபா கிட்ட சொல்றாங்க, இதுக்கு ஏற்பாடு செய்யலன்னு. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே. சொல்றாங்க, நீங்க அனுமதி தந்தால் நான் உங்களுக்கு ஒரு மஷூரா சொல்றேன். சொன்னாங்க, என்ன விஷயம்? அதாவது உங்களோட பைத்துல் மாலுக்கு பொறுப்பானவர்கிட்ட அடுத்த மாசத்துடைய சம்பளத்தை முன்கூட்டி கேளுங்க, நாங்க அடுத்த மாசத்தை சமாளிப்போம். ஹலீஃபாவும் பார்த்தான் கிட்டான ஒரு நிலைமை, மனைவியுடைய நல்ல மஷூரா, போய் பைத்துல் மால உள்ளவங்கள்ட்ட கேட்டான், என்னுடைய அடுத்த மாத சம்பளத்தை கொஞ்சம் முன்கூட்டித்தான். அவர் சொன்னார், நல்ல விஷயம், ஆனா நீங்க எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க, அடுத்த மாசம் மட்டும் உயிரோடு இருப்பேன். ஹலீஃபா சொன்னாங்க, நான் வறுமையை தாங்குவேன், நரக நெருப்பை தாங்க மாட்டேன். திரும்பி வந்தேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவெல்லாம் தியாகம் செஞ்சாங்க எதுக்கு? இப்ப எங்களுக்கு விளங்கும் என்னண்டா, இது டூ மச், இது கூட செஞ்சிருக்கிறார், எல்லாம் சமாளிச்சு கொண்டு போயிருக்கணும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில எப்படி பரக்கத் செய்தான்? அவங்கட காலத்துல தான் ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை, கொடுக்கறதுக்கு இல்ல, எல்லாரும் கொடுக்கறதுக்கு இருக்குது, எல்லாருக்கும் பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. ஹலீஃபா அல்லாஹ்வுடைய நேசர், ஆனா எடுக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை. அவங்கட காலத்துல தான் ஓனாயும் மாடும், அதாவது எதிரிகள், நான் சொல்றேன் இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்தா ரெண்டு பேருக்கு மத்தியில ஓனாடும் ஓனாயும் ஆடும் மாதிரி, அவங்க அதை கண்டா இதை அடிச்சுதாக வச்சிடும், ரெண்டும் ஒரே இடத்துல மேஞ்சிச்சு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டரை நிமிஷ பயணத்தை சேவைய கொஞ்சம் சமாளிச்சு நோக்கத்தை டார்கெட் பண்ணி வாழ்ந்தாங்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க. அவனுடைய மரண தருவாயில எந்த அளவு வரும்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறான். பாத்திமாவுடைய, அதாவது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாவுடைய மனைவியுடைய நானா மஸ்லமா, அவங்க வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, மச்சானுடைய உடுப்ப மாத்துங்க, அழுக்காக இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்க்கிறான், அதே உடுப்போடு இருக்கிறான். மஸ்லமாக்கு கோபம் வருகிறது. ஹலீஃபா பலர் சந்திக்க வாரான். தங்கச்சியை கூப்பிட்டு ஏசினான், சொன்ன விலங்கலே உடுப்ப மாத்த சொல்லி. தங்கச்சி ஓரமாக்கி சொன்னாங்க, மச்சானுக்கிட்ட இருந்த உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு தான். அவர் உயிரோடு இருக்கிற நேரம் அதையே கழுகி அதையே போட்டுக்கொள்வான். ஆனா இப்ப சுகம் இல்லாம இருக்கிற நேரம் அதை எடுத்தா எனக்கு வேற உடுப்பு இல்லைன்னு சொன்னான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வஃபாத் நெருங்கின நேரம் மனைவியும் மஸ்லமாவும் பக்கத்தில் இருக்கிறான். ரெண்டு பேரையும் சொன்னாங்க, கொஞ்சம் ரெண்டு பேரும் வெளியே போங்க. இன்னி அரா ஹல்கன் லா பி இன்ஸின் வலா ஜின், நான் ஒரு கூட்டத்தை ஒரு படைப்பினத்தை பார்க்கிறேன், அவர்கள் மனிதர்களும் அல்ல அவர்கள் ஜின்களும் அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மனைவி சொல்றாங்க, அவங்க சொன்னதோடு நாங்கள் எழும்பிக் கொண்டு வெளியே வந்துட்டோம். கதவடியை வந்து நான் திரும்பி பார்த்தேன், உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிபிலாவுடைய பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு, தில்கத் தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் என்ற ஆயத்தை ஓதுறான். அதோட அவங்களோட ரூஹ் பிரிச்சு, தில்கத் தாருல் ஆகிரா, அதுதான் ஆகிரத்துடைய நிரந்தரமான வீடு. நாம் அதனை யாருக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் உயர்வையோ அல்லது குழப்பத்தையோ விரும்பாதவர்கள், அத்தகைய நல்லவர்களுக்கு நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அந்த சுவனத்தை என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டு ரூஹ் பிரி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை, உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை அவனுடைய வஃபாத்துக்கு முன்னுக்கு கூப்பிட்டு சொல்றான், என்னை கொண்டு போய் கபிரில் வைக்கக்கூடிய நேரம் நீங்க எல்லாரும் கபிரில் வச்சுட்டு அந்த முகத்தை பாருங்க. ஏனென்றால் எனக்கு முன்னுக்கு பல ஹலீஃபாக்கள் கபரில் வைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய முகத்தை பார்த்தேன். கிபிலாவுடைய பக்கம் வைக்கப்பட்ட முகம் மறுபக்கம் திருப்பப்பட்டு விட்டது. என்னுடைய ஜனாசாவையும் வைத்த பிறகு என்னுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்க, கிபிலாட பக்கம் இருக்குதா மறுபக்கம் இருக்குதான்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஜனாசாவை வச்சதுக்கு பிறகு பார்த்தோம், கிபிலாவுடைய பக்கம் அவங்களோட முகம் திரும்பி இருந்துச்சு. பௌர்ணமி நிலவ போல பிரகாசமாக இருந்துச்சு, பௌர்ணமி நிலவ போல பிரகாசமாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வரலாற்றில் எழுதுறான், ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை அடைச்சிட்டு வெளியே வர நேரம் ஒரு காகிதம் வந்து விழுகுது. அதுல எழுதிருக்குது, ஹாதா அமானும் மினல்லாஹ் லி உமர் பின் அப்துல் அஜீஸ், அல்லாவிடத்தில் நரகத்திலிருந்து இவருக்கு பாதுகாப்பு விடுதலை அளிக்கப்பட்ட பத்திரம் இது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான சம்பவம். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஆச்சரியம் இது இல்லை. ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை உயிரோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஜமாஅத்தை அல்லாவுடைய பாதையில அனுப்பி வைக்கிறான். அல்லாவுடைய பாதையில போறாங்க, யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் சிலர் ஷஹீதாகிறான், சிலர் கைதிகளாக பிடிக்கப்படுறான். பிதாயாவன் நிஹாயாவில் வரக்கூடிய சம்பவம், சிலர் கைதிகளாக பிடிக்கப்படுறான். இந்த கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒருவர் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த உமைர் என்ன செய்யறாங்க, அரசன் அவங்களோட வீட்டில் தடுத்து வைக்கிறான். இப்ப அந்த வீட்டில் உள்ள பெண்மணி இவங்களோட வந்து தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்யறான். அந்த உமையை சொல்றாங்க, நாங்க இப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க முஸ்லீம்கள், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்க இந்த தவறு செய்ய மாட்டோம். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படி என்றால் உங்களுக்கோ, நீங்க இவ்வளவு உறுதியாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு பரிசு தாரே, அது என்ன, நான் உங்களை இந்த கைதியிலிருந்து விடுவிச்சு அனுப்பி வருவேன். இவங்க சொல்றாங்க, எனக்கு போக வழி தெரியாது. அந்த பெண்மணி சொல்றாங்க, ஒரு நட்சத்திரத்தை காட்டி, இந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு அப்படியே போங்க, காட்டால இந்த நட்சத்திரம் அப்படியே போனீங்கன்னா போய் சேர்ந்துடுவீங்க. இப்ப இந்த உமையர் என்ன செய்யறாங்கடா கண்ணியமானவர்களே, அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே போறான். போற வழியில ஒரு கூட்டம் வர சத்தம் கேட்குது, ஒரு குதிரைப்படை. இப்ப இவங்க பயந்துட்டாங்க, நான் கைதியாக இருந்து தப்பி ஓடி வாரேன், இந்த நேரத்தில் ஒரு குதிரைப்படை என்ன தேடி வாராங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒழிச்சு கொள்றான். ஒழிச்சு கொண்டிருந்து பார்த்தா இவங்களோட ஜிஹாதில் போய் யார் யாரெல்லாம் ஷஹீதானாங்களோ அவங்க வாராங்க குதிரைப்படை. இவங்க உமேருக்கு சந்தேகம், ஆச்சரியம். இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன நீங்க எல்லாம் வஃபாத் ஆகலையா, நீங்க எல்லாம் ஜிஹாதில் ஷஹீதானாக்கள் தானே? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஷஹீதாக்கப்பட்டோம், அல்லாஹ் உமர் பின் அப்துல் அசீசுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு அனைத்து சுஹதாக்களையும் அனுப்பியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சேவையில தியாகம் செய்தான். அரசராக இருந்து கொண்டு கண்ணியமானவர்களே, ஒருவர்கிட்ட கையில இல்ல, அவர் ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது வேற விஷயம். ஒருவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அந்த நேரம் டாக்கர் பண்ணி வாழ்றது இருக்குது. கண்ணியமானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகம் 2.5 நிமிஷத்து வாழ்க்கை. ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸும் போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போயிட்டாங்க, எல்லாரும் வஃபாத் ஆகிட்டாங்க, நாங்களும் வஃபாத் ஆகிட்டோம். ஆனா இந்த வாழ்க்கையில எங்களோட நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை நாங்க எப்படி அடைஞ்சு கொள்ள போறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மிச்சம் கவனமாக இருந்தாங்க, தேவைய நோக்கமாக மாத்திரத்தில் இருந்து. அஹ்சாபுடைய யுத்தத்துக்கு பின்னால நபியுடைய மனைவிமார் அஹ்சாபுடைய வெற்றி கிடைச்சிருக்குது. நபியுடைய மனைவிமார் முடிவு செஞ்சாங்க, இந்த நேரம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கொஞ்சம் எங்கட நஃபக்கா, அதாவது எங்களுடைய அந்த வருட அந்த சிலவு இருக்குதே அதை கொஞ்சம் கூட்டி கேட்போம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போய் மனைவிமார் கேட்கலாம், யா ரசூலல்லாஹ், எங்களை இதை கொஞ்சம் கூட்டித்தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தலையை கீழே போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு வாரான், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்கிறான். அப்படி உங்களுக்கு நஃபக்கா கூட தேவை என்று சொன்னால், அப்படி கூட கேட்டால், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் துண்ண சராகன் ஜமீலா, எல்லாரையும் தலாக் விட்டுறேன், நீங்க அல்லாஹ் ரக்காவல உங்களை இடத்துக்கு பேச. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் தர்பியத் கொடுத்தாங்கண்டா, தேவை தேவையா இருக்கணும், நோக்கம் நோக்கமாக இருக்கணும், மாறுறதுக்கு விடல. இப்ப இந்த சஹாபா பெண்மணிகள் மனைவிமார்கள் வந்து கேட்கிறாங்க, தெரிஞ்ச விஷயம், யார சொல்லலாம், எங்களை செலவை கூட்டித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து இறக்குறான், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி தேவை என்று சொன்னா, நீங்க சல்லி தேவை என்றால் வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு சர்வேகுன்ன சராகன் ஜமீலா, எல்லாருக்கும் தெளிவாக தலாக் தான். அப்படி இல்ல, நான் தான் விருப்பமா, இந்த பேச்சை விட்டுட்டு நீங்க என்னோட வாழும். ஆனா அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு வருஷத்துடைய செலவை தூக்கி கொடுத்தான். ஒரு மாசத்துடைய செலவு அல்ல, ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வருஷத்துடைய செலவையும் தூக்கி கொடுத்துட்டான். ஆனா கண்ணியமானவர்கள் அந்த மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க, அதையெல்லாம் ஒரு ரெண்டு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை டார்கெட் பண்ணாங்கண்டா, ஒரு மனிதனுக்கிட்ட சல்லி இருக்கிறது இல்லாம போறது, அதிகாரம் இருக்கிறது இல்லாம போறது, பட்டம் பதவி இது இருக்கிறது இல்லாம போறது அல்ல பிரச்சனை. எந்த நிலைமையிலையும் தேவை தேவையாக இருக்கணும், நோக்கத்தை நோக்கமாக மாற்றணும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் நோன்பாளியாக இருக்கிறான், நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறான். இந்த நேரம் அவங்களுக்கு 100,000 தீனார் சதக்கா வருது, யாரோ ஹதியா கொடுத்து அனுப்புறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்க அசர்ல இருந்து மகரிபு கிடையில அந்த 100,000 தீனாரையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சுட்டான், எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டான். நோன்பு திறக்கிற நேரம் ஆகுது, அடிமையிட்ட கேட்கிறான், ஏதாவது நோன்பு திறக்க இருக்குதா? சொல்றாங்க, ஒன்றுமே இல்லையே, சொல்லியிருந்தா எதையாவது வச்சிருக்கலாமே, மறந்தே போயிட்டு. அடிமை சொல்றாங்க, இதுல எதையாவது வச்சிருக்கலாமே நீங்க, சொல்றாங்க, எனக்கு அது மறந்தே போயிட்டு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயினாக கொடுத்த தர்பியத் தேவையை தேவையாக எடுக்கணும், நோக்கத்தை நோக்கமாக மாற்றணும். ஒரு சந்தர்ப்பம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வாரான், ஹஜ்ரத் பாத்திமாவுடைய முகம் மாறி போயிருக்குது. கேட்கிறாங்க, பாத்திமா என்ன உங்களோட முகம் மாறி இருக்குது? சொல்லல, சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்க, சொன்னாங்க பசியுடைய கொடுமையால மாறி. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு செஞ்சிருப்பேனே. சொன்னாங்க, என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முதல் நாள் திருமணம் முடிச்ச முதல் நாள் வசியத் செய்தாங்க, பாத்திமா துன்யாவை கேட்டு ஹஜ்ரத் அலியை கஷ்டப்படுத்துறது இல்ல, எதை தாராங்களோ அதை எடுத்து, அந்த என்னுடைய அருமை தந்தையுடைய வசியத்துல நான் இருக்கிறேன் சொல்லுவேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த சஹாபாக்கள் வறுமையாக இருந்தது, அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாம இல்லை. தபூக்குடைய யுத்தத்தில் நினைக்கிறேன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கோட்டையுடைய கதவை அப்படியே பிடிச்சு கலட்டி வீசுறான், அந்த கோட்டை கதவை கேடயமா பாவிக்கிறாங்க யுத்தத்துக்கு. சொல்றாங்க சஹாபாக்கள், யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க 40 பேர் சேர்ந்து அந்த கோட்டை கதவை தூக்கணும், எங்களால தூக்க முடியாம போச்சு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவு பெரிய அலி, இவ்வளவு சக்தி உள்ள அலி ரலியல்லாஹு அன், எவ்வளவு அழகா சம்பாதிச்சிருக்கலாம். ஹஸரத் அலி ரலியல்லாஹுடைய சம்பாத்தியத்துல ஒன்றுதான், ஈச்ச மரங்கள் ஈச்சன் தோட்டங்களுக்கு போய் தண்ணி அள்ளி ஊத்தி ஈச்ச மரங்கள்ல அந்த தண்ணி ஊத்துவாங்க. ஈச்ச மரங்களுக்கு அதுல கிடைக்கிற ஈச்ச பழங்களை கொண்டு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, தனக்கு கிடைச்ச முழு சக்தியையும் பாவிச்சிருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா சஹாபாக்களுடைய நபியுடைய தர்பியத்தன செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கணும், அது ஒரு தேவையை தேவையுடைய அந்தஸ்தில வைக்கணும், ஆனா நோக்கமாக்க கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் உலகத்துல அந்தஸ்துகளை தந்திருக்கிறான், எல்லா நிலைமையும் இருக்குது. செல்வம் ஒரு மனிதர்கிட்ட இருக்கிறதோ அல்லது அதிகாரம் ஆட்சி இருக்கிறதோ, இது பிரச்சனை அல்ல. பிரச்சனை எப்ப வரப்போகுதோ, அவைகளை வாழ்க்கையுடைய நோக்கமாக மாற்றுறதுதான். அல்லாவுடைய பாதையை நாங்க செலவழிக்க கூடியது, அல்லாவுடைய தீனுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹிதமத்தும் அல்லாஹ் கிட்ட பெரிய ஒரு அந்தஸ்துள்ளதாக இருக்குது. எந்த முயற்சியில அல்லாஹ் எதை கபூல் செய்வான் என்று தெரியாது. எங்களுக்கு தெரியும், மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அமத்துல் அஜீஸ் என்று சொல்லுவான், அதாவது ஜுபைதா ரஹிமஹுல்லா, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. நீண்ட சம்பவம், அந்த கனவுடைய முடிவில் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு பெரிய ஒரு ஹஜ்ஜாஜிகளுக்கு உதவக்கூடிய, ஈராக்கில் இருந்து சவுதி மட்டும் போகக்கூடிய பெரிய ஒரு நகரே ஜுபைதா என்ற ஒரு ஆட்ட தோன்றான். அவங்க வஃபாத்தாகிறாங்க. அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு கண்ணியமானவர்களே, அவங்களுடைய ஒரு ஹாதிமா கனவுல காண்பான், கேட்கிறாங்க அல்லாஹ் அவனோட எப்படி நடந்து கொண்டான். சொல்றாங்க, அல்லாஹ் என்னோட நல்ல ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொண்டான். நான் எப்பொழுதோ இந்த உம்மத்துக்கு ஒரு ஹிதுமத்தாகணும், ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் உதவணும் என்ற நோக்கத்தில் அந்த ஆத்த வெற்றத்துக்கு, ஆத்த தோன்றத்துக்காக வேண்டி உத்தரவிட்டு, அதுல முதலாவது மண் வெட்டிய வெச்ச நேரமே அல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிட்டான்னு எனக்கு சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஆகக்கூடி போனா 2 நிமிஷம் வாழ்க்கை, கயாமத்துடைய நாளை கவனிச்சு பார்க்கக்குள்ள அதுல எத்தனை நிமிஷம் போயிட்டு எத்தனை வினாடி மிச்சம் யாருக்குமே தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் எப்படி அமையணும், தன்னுடைய வாழ்க்கை நாளைக்கு ரூஹ் பிரியக்கூடிய நேரம் தில்கத்தாருலாகிறா, இதுதான் சுவர்க்கவாசிகளுக்கு சொல்லி வைக்கப்பட்ட சுவனம் என்பது காட்டப்படணும், அந்த நிலைமைக்கு போகும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலாகல, இந்த நிலைமை எப்படி அடைய போறோம், உலகத்தில் இன்றைக்கு நாங்க எதை எடுத்து பார்த்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு முயற்சியும் எங்களோட உடம்பை சீராக்குறது தான். ஒரு பெரிய புடவை ஃபேக்டரி எடுத்தா எங்களுக்கு எப்படி அழகான ஒரு உடுப்பு போடையிலும், அல்லது எதை எடுத்து பார்த்தாலும் கண்ணியமானவர்களே, எங்களோட வெளிரங்கத்தை சீராக்குறதுக்கு தான் முயற்சி. ஒரு சோப் ஃபேக்டரி, அதை எப்படி எங்களோட உடம்புக்கு சோப்பை போட்டு, ஒரு பெர்ஃபியூம் அல்லது ஒரு அத்தர் எப்படி உடம்பு அழகா வைக்கிறது, பெரிய ஹோட்டல் எப்படி நல்லா சாப்பிடுறது, பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படி எங்களை உடம்ப சுகமா வச்சுக்கொள்றது, பெரிய வாகனம் எப்படி சொகுசா வைக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டாலும், எங்களோட உடம்ப சுத்திகரிக்கிறது, சுத்தமாக்குறது தான் அதுல வேலை. உடம்ப எப்படி அழகா வச்சுக்கொள்றது. ஆனா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மண்ணில இருந்து படைக்கப்பட்ட உடம்பு மண்ணுக்கு போய் சேர்ந்துடும், எந்த பெருமதியும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரூ, நாங்க எப்படி இந்த உலகத்தில் வாழப்போறோம் நல்லா பார்க்க, இதை சீராக்குறதுக்கு, இதை சரியாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, அது தம்பி அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த வழியில முயற்சி செஞ்சாங்களோ அதே வழிதான். வேற நாங்க புதிய ஒரு வழி கொண்டு ஒரு நாளும் செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்க உலகத்தை திரட்டி யோசிச்சாலும், இந்த உம்மத்தை எப்படி சீராக்குறது, இந்த உம்மத்தை எப்படி ஒழுங்காக்குறது, கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரப்புக்கும் மஹ்லூக்குக்கும் ஹாலிக்குக்கும் இடையில தொடர்பை சீராக்காத வரையில ஒரு நாளும் இந்த உம்மத்துடைய தனிப்பட்ட பிரச்சனை சீராகாது, உம்மத்துடைய பிரச்சனையும் சீராகாது. ஒரு உதாரணம் என்று சொல்லுவான், ஒருவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய செல்வந்த, அவர் எல்லாரையும் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார், எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். இப்ப ஃபேன் சுத்தி கொண்டிருக்குது, லைட் பத்து எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், திடீரென்று கரண்ட் பீத்து. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, திடீரென்று கரண்ட் இப்ப போனத்தோட பஸ்ஸுக்கு சரியான இது, பஸ் சொன்னால் கொஞ்சம் பேருக்கு, இந்த முக முக்கியமானவங்க இவங்கெல்லாம் சாப்பிடுற நேரம் இருட்டா இருக்குது, கொஞ்சம் பேர்கிட்ட சொன்னா நீங்க லைட்டை கொஞ்சம் பிடிச்சு கொண்டிருங்க, கொஞ்சம் பேருக்கு சொன்னால் பாவம் வேக்குது நீங்க கொஞ்சம் விசிறியால வீசி கொண்டிருங்க. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களுக்கு பெரிய இது, எல்லா காதியங்களும் ஒவ்வொன்று செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரம் ஒருவன் பக்கத்தில் வந்து சொன்னான், பாஸ் நெக்ஸ்ட்னோ ஒரு கம்பி துண்டு தாங்களே, இவருக்கு வந்துச்சு ஆத்திரம். இவர் சொன்னார், நான் இருக்கிற நிலைமையில உனக்கு வர கம்பியா? சொன்னார், போ இல்ல தாங்களே, இவன்ட தொல்ல தாங்க இயலாம ஒரு ஆள் ஒரு வேலைக்காரனை பார்த்து சொன்னார், இவன் பிரச்சனையை முடிச்சு அனுப்பு. அவன் பிரச்சனையை முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துச்சு. வந்ததோட பஸ் கூப்பிட்டு கேட்டா, எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு? சொன்னா, இல்ல இல்ல அந்த கம்பி கேட்டு காதை கடிச்சானே அவன் தான், என்னமோ செஞ்சான் கேளுங்க. அவன்கிட்ட கேட்ட அவன் சொன்னான், பஸ் இதுல நடந்த பிரச்சனையே நீங்க முதல் விளங்க. பிரச்சனை என்னண்டா, அந்த உங்களோட மெயின்ல ஃபியூஸ் பைப்பு, நீங்க அதை சீராக்கி போட்டு கொண்டு வாரத்தை விட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு தண்ணி அடிக்கவும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு லைட் பிடிக்கவும் விசிறி பிடிக்கவும் சொல்றீங்க. இது இல்ல, பிரச்சனை வந்து அங்க இருக்கிற ஃபியூஸ் பைப். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைக்கு முழு உம்மத்துக்கு நடந்திருக்கிற ஒரே ஒரு நோயும் பிரச்சனையும் என்னண்டா, ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் இடையில உள்ள தொடர்பு பெய். இந்த தொடர்பை சீராக்காத வரையில கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மீண்டும் நாங்க எங்க எழுச்சிய உம்மத்து ஒழுங்கா இருக்கணும், உம்மத் சந்தோஷமா இருக்கணும் என்று எதிர்பார்க்கவே இயலாது. அப்படி எதிர்பார்க்கிறதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு லைட்டை பிடிச்சு கொண்டு நீங்க சொன்ன கதை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எப்ப இதெல்லாம் சீராகுமோ, எப்ப சரியான முறையில நாங்க அல்லாவோட தொடர்பை சீராக்குவோமோ, அல்லாவுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்ல, அல்லாவுக்கு பட்டம் பதவி தேவையில்ல, அல்லாவுக்கு அந்தஸ்து தேவையில்ல, ஒரு சாதாரண சஹாபியை வச்சும் அல்லா வேலை வாங்குவான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் ஒரு ஹபஷி அடிமை, ஒரு இதான அழகில்லாத மனிதர். ஆனா கண்ணியமானவர்களே, எப்ப அல்லாவுக்கும் அவங்களுக்கும் இடையில தொடர்பு சீராகிச்சோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து மக்காவுடைய நேரம் யாரையோ தேடுறான். அது சஹாபாக்கள் பார்த்தாங்க, அபூபக்கரா, உமரா, உஸ்மானா, அலியா, இல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் பிலாலை கூப்பிட்டு காபாவில ஏற்றி அதான் சொல்ல சொல்றான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி அதான் சொல்றான். அதை பார்த்த குறைஷிகள் சொல்றாங்க, நல்ல காலம், எங்கட மூதாதைகள் அதாவது எங்கட வாப்பா எங்கட பாட்டன் எல்லாம் இந்த காட்சியை பார்க்காம செத்து போனது நல்லது, ஏனண்டா இதை பார்த்தா சகிக்கவே மாட்டாங்க. ஒரு ஹபஷி அடிமை நீக்ரோ இதுல ஏறி பாங்கு சொல்றாரே. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட உலகம் இருக்கல, சொத்து இருக்கல, சுகம் இருக்கல, பட்டம் பதவி ஒன்றுமே இருக்கல, ரப்பு ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் இடையில தொடர்பு சீராக. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதை சீராக்குறது தான் எங்கட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கும் தீர்வு. எங்களுடைய ரூஹ் பிரிகிற நேரம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாவும் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்து கொண்டார்கள் என்ற நிலைமைக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, இதை சீராக்க. இதை எப்படி சீராக்கலாம்? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில உழைப்பு செய்தாங்களோ அதே உழைப்புல தான் சீராக்க, வேற எந்த வழியிலையும் செய்யல. அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க என்ன செய்யணும், எங்களால முடிஞ்ச நேரங்கள் காலங்களை நாங்க கொடுத்து வெளியாகணும். எதையுமே நாங்க பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஒரு நாலு மாசம் என்று கேட்டா நாங்க சொல்லுவோம், நாங்க பிஸியா இருக்கிறோம், எங்களுக்கு வர நேரம் இல்ல, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. கண்ணியமானவர்களே, யாரும் யோசிக்கிறது இல்ல, என்னுடைய ரெண்டரை நிமிஷம் எப்ப முடிய போகுது, எதெல்லாம் அல்லாட பாதையில செலவழிக்கிறோமோ, எதெல்லாம் அல்லாட பாதையில கொடுக்கிறோமோ, எதெல்லாம் அல்லாட பாதையில தியாகம் செய்யறோமோ, இதெல்லாம் எங்களுக்கு மிஞ்சி இருக்குது, இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. அது தாயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு ஆர்டர் அறுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஒரு சந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக வச்சிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட, என்ன நடந்துச்சு ஆட்டுக்கு? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு சந்த தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, எல்லாம் மிஞ்சிட்டு ஒரே ஒரு சந்த தவிர. அது என்ன? எதெல்லாம் அல்லாட பாதையில கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மிக அழகாக 700 மடங்கு இல்ல அதை விடவும் பல மடங்குகள் தெரிவிக்கப்பட்டு அல்லாஹ் கிட்ட பத்திரமாக இருக்குது. ஆனா எதை நீங்க பாவிச்சிருக்கிறீங்களோ, நீங்க வச்சிருக்கிறீங்களோ, அது மட்டும்தான் உங்களுக்கு இல்லாம போயிருக்குது. அதுக்கு நீங்க கேள்வி கணக்கு சொல்லுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, புத்திசாலி யாரு? நாங்க அல்லாட பாதையில எவ்வளவு நேரம் கொடுக்கலுமோ, காலம் கொடுக்கலுமோ, அல்லாட பாதையில தியாகம் செய்யலுமோ, உண்மையிலேயே அதுதான் புத்திசாலி. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களா, அல்லாட பாதையில உடனடியாக 4 மாசம் போறதுக்கு யார் தயாரா இருக்கு? எழுந்தோங்க இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ சம்பவங்கள் கேட்டோம், எல்லாம் கேட்டுட்டு சம்பவம் நல்லா இருக்குது எங்கிறதுக்கல்ல, கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்க யோசிக்கணும், என்ன என்னுடைய ரூகம் பிரியத்தான் போகுது, அந்த நேரம் என்னுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது? எழுதுங்க, இன்ஷாஅல்லாஹ் தைரியப்படுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லா அவ்வளவு பெரிய அரச சபையில இருந்து அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்தான். ஏன் நாங்க இன்றைக்கு எங்க இந்த சின்ன பிஸியோட தியாகம் செய்யக்கூடாது, இந்த சின்ன செல்வத்தோட தியாகம் செய்யக்கூடாது? ஆனா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, செல்வம் தான் போகணும் என்கிறதல்ல. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அந்த நிலைமையிலிருந்து தியாகம் செய்தார். யாரையும் அல்லாஹ் பாக்குறது இல்ல, இவர் செல்வந்தரா இருக்கிறாரா, இவர் வந்து நோயாளியா, இல்ல. அல்லாஹ் பாக்குற என்னண்டா, இவருடைய அந்த நிலைமையில இவர் என்ன செய்யறார். உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. அந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க நடிக்கிறதுக்கு. ஒருவர் வைத்தியரா, ஒருவர் பைத்தியக்காரனா, ஒருவர் பிச்சைக்காரனா. இப்ப நாடகம் முடிஞ்சதுக்கு பிறகு யாரும் சொல்றல்ல, அவர் டாக்டரா நடிச்சார் அதனால அவருக்கு பிரைஸ் இல்ல. யாரு கொடுத்த பாத்திரத்தை, அதாவது கொடுத்ததை யார் நல்லா செஞ்சார், பிச்சைக்காரனா நடிச்சவர் அழகா நடிச்சிருந்தாரா, அவருக்கு தான் பிரைஸ். இது மாதிரி கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாக்குறல்ல, செல்வந்தரா அல்லது இவர் படிச்ச மனுஷனா, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் பாக்குற எப்படி, இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யாரு பெற்றுக் கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த அளவு நாங்க அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்வோமோ அந்த அளவுதான் எங்களோட வீட்டுக்கும் தீன் வரும். எந்த அளவு வீட்டுக்கு தீன் வருமோ அந்த அளவுதான் எங்களோட குழந்தைகளும். அப்பே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம், எங்கட நிலைமை எப்படி இருக்குது, எங்களுக்கு தீனுக்கு நேரம் கொடுக்க இயலாது, கொஞ்சம் தியாகம் செய்ய இயலாது. ஆனா என்னுடைய மகன் நல்லா வரணும், எல்லாருக்கும் அதே ஆசைதான். ஆனா கண்ணியத்துக்குரிய மேலாண்மை, எதுவரையில இது நடக்காது, எதுவரையில தாங்களே தங்களை அர்ப்பணிக்கிறோமோ அதுவரையில நடக்காது. அதனால பெரிய ஒரு சமூகத்தை நாங்க கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது. பல பிரச்சனையா நாங்க முன்னோக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு வழி அல்லாஹ்வுடைய பாதையில வழியாகிறது, அல்லாஹ்வுடைய தாவத்தை எடுத்துக்கொண்டு போறது. இதையில பேசணுமோ கேட்டோமா அப்படி அமைச்சி அல்லாஹ் தோஃபிக் செய்வானா. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. For more lectures visit slhub.com.